முன் இவன் தனது வீட்டில் எப்போதும் ஆயுதங்களை தயார்படுத்திக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவனது மனைவி அவனிடம், எதற்காக நீ இவ்வாறு தயார் செய்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு அவன், முஹம்மது மற்றும் அவரது தோழர்களுடன் நான் சண்டை செய்ய இதை தயார் செய்கிறேன் என்று கூறினான். முஹம்மது மற்றும் அவரது தோழர்கள் முன் எதுவும் தாக்கு பிடிக்காது, அவர்களை எவராலும் எதிர்க்க முடியாது, அவர்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று மனைவி கூறினாள். ஆனால் அவன், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, அவர்களின் சிலரை சிறைபிடித்து வந்து உனக்கு பணியாளர்களாக நான் அமர்த்துவேன் என்று கூறிவிட்டு தன்னை பற்றி பெருமையாக கவிதை பாடினான். அவர்கள் இன்று முன் வந்தால் நான் எங்கனம் விலகுவது? என்னிடம் முழு போர் ஆயுதமும் சிறு ஈட்டியும் குத்தி குலையெடுக்கும் இருபுறம் கூரான வாளும் உள்ளன. இஸ்லாமிய படை தூதுவாவை அடைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தார்கள். தூதுவா என்ற இடம் வந்தவுடன் அல்லாஹ் தனக்கு அளித்த இந்த வெற்றியை எண்ணி அவனுக்கு பணிந்தவர்களாக தலையை தாழ்த்தியும் நுழைந்தார்கள். அவர்கள் தாடியின் முடி அவர்கள் அமர்ந்திருந்த கஜவா பெட்டியின் கம்பை தொட்டு கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தை அடைந்தவுடன் தங்களது படையை நிறுத்தி அதை பல பிரிவுகளாக அமைத்தார்கள். அதாவது, வலப்பக்கம் உள்ள படைக்கு காலித் இப்னு வலீதை தளபதியாக்கினார்கள். இந்த படையில் அஸ்லம், சுலைம், கிஃபார், முசைனா, ஜுஹைனா மற்றும் பல அரபிக் கோத்திரங்கள் இருந்தன. உங்களுடன் குறைசிகளில் எவராவது போர் புரிய வந்தால் அவரை வெட்டி வீசிவிடுங்கள். மக்காவின் கீழ்ப்புறமாக சென்று எனது வருகைக்காக சஃபா மலையில் எதிர்பார்த்திருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அனுப்பினார்கள். இடப்பக்கம் உள்ள படைக்கு ஜுபேர் இப்னு அவ்வாமை ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக்கி அவருக்கு ஒரு கொடியை வழங்கினார்கள். மக்காவின் மேல்புறம் உள்ள கதா என்ற இடத்தின் வழியாக மக்காவுக்குள் நுழைந்து ஹுஜுன் என்ற இடத்தில் கொடியை நாட்டி தங்கள் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு ஆணையிட்டார்கள். கால்நடையாக வந்த வீரர்களுக்கும் ஆயுதமின்றி வந்த வீரர்களுக்கும் அபு உபைதாவை ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக்கி பத்னுல் வாதி வழியாக மக்காவுக்குள் நுழையுமாறு அவருக்கு ஆணையிட்டார்கள். இஸ்லாமிய படை மக்காவுக்குள் நுழைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வழியில் இஸ்லாமிய படையின் ஒவ்வொரு பிரிவும் புறப்பட ஆரம்பித்தது. காலித் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அவரது படையினரும் தங்களை எதிர்த்த முஸ்லிக்குகளை வெட்டி வீழ்த்தினார்கள். காலிதின் படையில் இருந்த குர்ஸ் இப்னு ஜாபிர் சிஹ்ரி, குனைஸ் இப்னு காலித் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இருவரும் படையை விட்டு வழிதவறி வேறொரு வழியில் சென்றார்கள். இந்த இருவரையும் குறைசிகள் கொன்றுவிட்டார்கள். கந்தமா என்ற இடத்தில் ஒன்று சேர்ந்திருந்த குறைசி வீணர்கள் காலிதின் படையை எதிர்த்தார்கள். ஆனால் முஸ்லிம் வீரர்கள் எதிர்த்து தாக்கியதில் 12 முஸ்லிக்குகள் கொல்லப்பட்டார்கள். இதை பார்த்து கதிகலங்கிய முஸ்லிக்குகள் உயிர் பிழைக்க தப்பித்து ஓடலானார்கள். இவ்வாறு புறமுதுகு காட்டி ஓடியவர்களில் முஸ்லிம்களுடன் சண்டை செய்வதற்காக நீண்ட காலமாக ஆயுதத்தை தயார் செய்து வைத்திருந்த ஹிமாஸ் இப்னு கைஸும் ஒருவனாவான். தப்பித்து ஓடிய இவன் தனது வீட்டினுள் ஒளிந்து கொண்டு, விரைவாக கதவை தாளிட்டுக் கொள் என்று கத்தினான். அவனை பார்த்து அவனது மனைவி, என்னென்னவோ பேசிக் கொண்டிருந்தாயே, அந்த வீராப்பெல்லாம் இப்போது எங்கே போய்விட்டது என்று கேட்டார். அதற்கு அவன் பாடிய கவிதை என்னவென்றால், கந்தமா போர்க்கள நாளை நீ கண்டிருந்தால் நீ என்னை பழித்து ஒரு சொல் கூட உதிர்க்க மாட்டாய். சஃப்வான் ஓட, இக்ரிமாவும் ஓட ஓட உருவிய வாள்கள் எங்களை வரவேற்றன. முன் கைகளையும் தலைகளையும் வெட்டி அவை சாய்த்தன. அங்கு வீரர்களின் முழக்கங்கள், கர்ஜனைகள், மூக்கள், முனகல் இதைத் தவிர வேறெதையும் கேட்க முடியவில்லை. காலித் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறு மக்காவுக்குள் நுழைந்து சஃபா மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். இது ஒருபுறம் இருக்க, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இன்றைய ஃபத்ஹு பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள ஹுஜூன் என்ற இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடம் கொடுத்த கொடியை நட்டுவிட்டு அந்த இடத்தில் ஒரு கூடாரம் அமைத்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்காக அங்கேயே தங்கியிருந்தார்கள். நபி அவர்கள் சங்கேமிகு பள்ளிக்குள் நுழைகிறார்கள். சிலைகளை அகற்றுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றி முன்னும் பின்னும் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் புடைசூழ அணிவகுத்து சென்றார்கள். இந்த நிலையில் பள்ளிக்குள் நுழைந்து ஹஜ்ருல் அஸ்வத்தை நெருங்கி சென்று அதை தங்களது கையால் தொட்டு முத்தமிட்டு காபாவை தவாஃப் செய்தார்கள். தங்களது கையில் இருந்த வில்லால் காபாவை சுற்றி இருந்த 360 சிலைகளை, சத்தியம் வந்தது, அசத்தியம் மறைந்தது, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும், அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 81 என்ற வசனத்தை ஓதியவர்களாக குத்தி கீழே தள்ளினார்கள். சிலைகளெல்லாம் முகம் குப்புற கீழே விழுந்தன. நபி அவர்கள் வாகனத்தின் மீது இருந்து கொண்டே தவாஃப் செய்தார்கள். இஹ்ராம் அணியாமல் இருந்ததால் தவாஃப் மட்டுமே செய்தார்கள். தவாஃபை முடித்தவுடன் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவரிடம் இருந்து காபாவின் சாவியை பெற்று அதை திறக்க கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைந்து வரையப்பட்ட பல படங்களை பார்த்தார்கள். அந்த படங்களில் நபி இப்ராஹிம், நபி இஸ்மாயில் அலைஹி சலாத்து வசலாம் ஆகிய இருவரும் அம்புகளை கொண்டு குறிபார்க்கும் வகையில் வரையப்பட்ட படமும் இருந்தது. இதனை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இவ்வாறு வரைந்தவர்களை நாசமாக்குவானாக, இந்த இருவரும் ஒரு காலமும் அம்புகளை கொண்டு குறிபார்த்ததே கிடையாது என்றார்கள். மேலும் காபாவுக்குள் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெண் புறாவின் உருவம் இருந்தது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கைகளால் உடைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கிணங்க அங்கு வரையப்பட்டிருந்த மற்ற உருவப்படங்களும் அழிக்கப்பட்டன. நபி அவர்கள் காபாவில் தொழுகிறார்கள், குறைசிகளிடம் உரையாற்றுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிற்குள் நுழைந்து கதவை தாளிட்டுக் கொண்டார்கள். நபியுடன் உசாமா, பிலால் ரழியல்லாஹு அன்ஹும் ஆகிய இருவரும் உள்ளே உடனிருந்தார்கள். காபாவின் வாயிலுக்கு நேர் திசையில் உள்ள சுவரை நோக்கி வந்து மூன்று முழங்கள் சுவருக்கும் தனக்கும் இடையே இடைவெளி விட்டு நின்று கொண்டார்கள். காபா அப்போது 6 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இடப்புறத்தில் 2 தூண்கள், வலப்புறத்தில் 1 தூண், தனக்கு பின் 3 தூண்கள் இருக்குமாறு அமைத்து நின்று கொண்டு தொழுதார்கள். தொழுத பின் காபாவிற்கு சுற்றி வந்து ஒவ்வொரு மூலையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இறைவனை புகழ்ந்து மேன்மைப்படுத்தினார்கள். பின்னர் கதவை திறந்தார்கள். குறைஷிகள் அனைவரும் பள்ளிக்குள் திரண்டு வரிசையாக நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய போகிறார்கள் என எதிர்பார்த்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா வாசலுடைய நிலைப்படியை பிடித்து கொண்டு நின்றார்கள். கீழே பள்ளியில் எதிர்பார்த்து காத்து நிற்கும் குறைஷிகளை நோக்கி பின்வருமாறு உரை நிகழ்த்தினார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு எவ்வித துணையும் இல்லை. அவன் தனது வாக்கை நிலைநாட்டினான். தன் அடியாருக்கு உதவி செய்தான். அவனே இராணுவங்கள் அனைத்தையும் தனியாக தோற்கடித்தான். இதுவரை நடைமுறையில் இருந்து வந்த அல்லாஹுவின் இந்த இல்லத்தை பராமரிப்பது, ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதாகிய இந்த இரண்டை தவிர ஏனைய அனைத்து சிறப்புகளையும், மற்ற பொருள் அல்லது உயிர் சம்பந்தப்பட்ட அனைத்து சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எனது இந்த இரண்டு கால்களுக்கு கீழ் புதைத்து விட்டேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தவறாக கொலை செய்து விடுதல் என்பது சிபுல் அம்தை போன்றுதான். சாட்டை அல்லது கைத்தடி போன்ற கொலை செய்யப்படாத ஆயுதங்களால் தாக்கும்போது ஏற்படும் எதிர்பாராத கொலைக்கு சிபஹுல் ஹம்து எனப்படும். இதற்கு கடுமையான குற்றப்பரிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது 100 பெண் ஒட்டகங்கள் கொடுக்க வேண்டும். அதில் 40 சினை ஒட்டகங்களாக இருக்க வேண்டும். குறைசி கூட்டமே, அறியாமை காலத்தில் நீங்கள் கடைபிடித்த மூடத்தனமான பழக்க வழக்கங்களையும் முன்னோர்களை கொண்டு பெருமை அடித்து வந்ததையும் இப்பொழுது உங்களை விட்டு அல்லாஹ் போக்கிவிட்டான். மக்கள் அனைவரும் ஆதமிடமிருந்து வந்தவர்கள். ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். பின்பு அடுத்து வரும் திருவசனத்தை ஓதி காட்டினார்கள். மனிதர்களே, உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்துதான் படைத்தோம். பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆதலால் உங்களில் ஒருவர் மற்றவரை விட மேலென்று பெருமை பாராட்டி கொள்வதற்கு இல்லை. எனினும் உங்களில் எவர் இரையச்சம் உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 49 வசனம் 13. உங்களை எவ்விதத்திலும் பழிக்கப்படாது. மேற்கூறிய இந்த திரு வசனத்தை ஓதி காட்டிய பின்பு குறைசி கூட்டத்தினரே, நான் உங்களிடம் எவ்விதம் நடந்து கொள்வேன் என கருதுகிறீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, நல்ல முறையில் நடந்து கொள்வீர்கள். நீங்கள் எங்களுக்கு சிறந்த சகோதரராகவும் எங்களில் சிறந்த சகோதரரின் மகனாகவும் இருக்கின்றீர்கள் என பதில் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு யூசுப் நபி தனது சகோதரருக்கு கூறியதை போன்றுதான் கூறுவேன். உங்களை எவ்விதத்திலும் பழிக்கப்படாது. நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நீங்கள் செல்லலாம் என்று கூறினார்கள். காபாவின் சாவியை உரியவரிடம் வழங்குதல். உரைக்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழிறங்கி வந்து பள்ளியில் அமர்ந்தார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹாவிடமிருந்து காபாவின் சாவியை அலி ரழியல்லாஹு அன்ஹு வாங்கியிருந்தார். அச்சாவியை எடுத்துக்கொண்டு அலி ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, ஹாஜிகளுக்கு நீர் புகட்டும் பொறுப்பு எங்களுக்கு இருப்பதுடன் காபாவை பராமரிக்கும் பொறுப்பையும் எங்களுக்கு வழங்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்றார்கள். இந்த விஷயத்தை கூறியவர் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு என்றும் ஓர் அறிவிப்பில் வந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கே என்று கேட்டு அவரை அழைத்து வர கூறி, உஸ்மானே, இதோ உனது சாவியை பெற்றுக்கொள். இன்றைய தினம் நன்மை மற்றும் நேர்மையின் தினமாகும் என்று கூறினார்கள். தபக்காத் என்ற நூலில் இப்னு சாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானிடம் சாவியை வழங்கும் போது, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களிடம் காலம் காலமாக இருந்து வரட்டும். அநியாயக்காரனை தவிர வேறு எவரும் உங்களிடமிருந்து இதனை பறிக்க மாட்டான். உஸ்மானே, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை தனது வீட்டிற்கு நம்பிக்கைக்குரிய பொறுப்பாளியாக நியமித்திருக்கின்றான். இந்த காபாவின் மூலம் நல்வழியில் உங்களுக்கு கிடைக்கும் பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். காபாவின் மேல் பிலால் அதான் கூறுகிறார். தொழுகை நேரம் வந்ததும் பிலாலுக்கு அதான் ஒழிக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், அதாவது பாங்கு கூறும்படி கட்டளையிட்டார்கள். காபாவின் முற்றத்தில் அபு சுஃபியான் இப்னு ஹர்ஃப், அத்தாபு இப்னு உசைத், ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ஆகிய பெருந்தலைவர்கள் வீற்றிருந்தார்கள். அதனை கேட்ட அத்தாபு, திண்ணமாக அல்லாஹ் எனது தந்தை உசைதை கண்ணியப்படுத்தி காப்பாற்றி விட்டான், இது போன்ற சப்தத்தை அவர் கேட்கவில்லை, அப்படி கேட்டிருந்தால் அவர் கடுங்கோபம் கொண்டிருப்பார் என்று கூறினார். அதற்கு ஹாரிஸ், அல்லாஹுவின் மீது சத்தியமாக இந்த அதானில் சொல்லப்படும் விஷயம் உண்மை என்று நான் அறிந்திருந்தால் அதனை பின்பற்றி இருப்பேன். இதனையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அபு சுஃபியான், அல்லாஹுவின் மீது சத்தியமாக இது விஷயமாக நான் ஏதும் பேச மாட்டேன், அப்படி ஏதேனும் நான் பேசிவிட்டால் இந்த பொடி கற்கள் கூட என்னை பற்றிய செய்தியை தெரிவித்துவிடும். இவர்களின் இந்த உரையாடலுக்கு பின் அவர்களிடம் சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பேசியது எனக்கு நன்கு தெரியும் என்று கூறிவிட்டு அவர்கள் பேசியவற்றை அவர்களிடமே விவரமாக கூறினார்கள். இதனை கேட்ட ஹாரிஸும் அத்தாவும் ரழியல்லாஹு அன்ஹும், அல்லாஹுவின் மீது ஆணையாக, எங்களுடன் இருந்த வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே தெரியாது, அவ்வாறு இருக்க யாராவது உங்களுக்கு இதனை பற்றி சொல்லியிருக்கலாம் என்று எங்கனும் நாங்கள் கூற முடியும், எனவே நீங்கள் அல்லாஹுவின் தூதர்தான் என சாட்சி கூறுகிறோம் என்றார்கள். சலாத்துல் ஃபத்ஹ் அல்லது சலாத்துல் சுக்ர். அன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹானிப் பின்த் அபூ தாலிப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு சென்று குளித்துவிட்டு 8 ரக்காத்துகள் தொழுதார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த வெற்றியை முன்னிட்டு நன்றி செலுத்தும் பொருட்டு தொழுத தொழுகை என்பதால் இந்த தொழுகையை சலாத்துல் ஃபத்ஹ் வெற்றிக்கான தொழுகை அல்லது சலாத்துல் சுக்ர் நன்றி தொழுகை என்று கூறலாம். ஆனால் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தொழுகையை தொழுத நேரம் துஹா முற்பகல் நேரமாக இருந்ததால் இதனை சலாத்துல் துஹா என எண்ணிக்கொள்கிறார்கள். உம்மு ஹானி ரழியல்லாஹு அன்ஹா தனது கணவரின் 2 சகோதரர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு வழங்கியிருந்தார். இந்த இருவரையும் கொன்றுவிட அலி ரழியல்லாஹு அன்ஹு விரும்பினார்கள். ஆனால் இந்த இருவரையும் வீட்டிற்குள் வைத்துக் கொண்டே உம்மு ஹானி ரழியல்லாஹு அன்ஹா வீட்டை தாளிட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு வந்தவுடன் அந்த இருவருக்காக பாதுகாப்பு கோரினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு ஹானியே, நீங்கள் பாதுகாப்பு தந்தவர்களுக்கு நாமும் பாதுகாப்பை வழங்குகிறோம் என்று கூறினார்கள். பெரும் குற்றவாளிகளை கொல்ல கட்டளையிடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினம் 9 கொடும் காஃபிர்களை நிராகரிப்பவர்களை அவர்கள் காபாவின் திரைக்குள் நுழைந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என கட்டளையிட்டார்கள். அவர்களின் பெயர்கள் என்னவென்றால், 1 அப்துல் உஸ்ஸா இப்னு கதல், 2 அப்துல்லா இப்னு சாத் இப்னு அபு சரஹ், 3 இக்ரிமா இப்னு அபு ஜஹல், 4 ஹாரிஸ் இப்னு நுஃபைசல் இப்னு துஹப், 5 மக்கீஸ் இப்னு சுபாபஹ், 6 ஹபார் இப்னு அல் அஸ்வத், 7 மற்றும் 8 இப்னு கத்தலின் 2 அடிமை பாடகிகள், 9 அப்துல் முத்தலிப் வம்சத்திற்கு சொந்தமான சாரா எனும் அடிமை. இந்த பெண்ணிடம்தான் ஹாத்திப் அனுப்பிய இராணுவ ரகசிய கடிதம் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்களை பற்றியுள்ள குறிப்புகள் அடுத்து வர இருக்கின்றன. அப்துல்லா இப்னு சாதை உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அழைத்து வந்து சிபாரிசு செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அவர் உயிர் பாதுகாக்கப்பட்டது. இவர் இதற்கு முன் ஒருமுறை இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரத் செய்து மதினா வந்திருந்தார். சில காலங்கள் அங்கு தங்கிய பின் இஸ்லாமை விட்டு வெளியேறி மக்கா வந்து விட்டார். இவர் நபியின் அவையில் தான் இப்போது முஸ்லீமாகி விடுவதாக அறிவித்தார். ஆனால் தங்களது தோழர்களில் யாராவது ஒருவர் அவரை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததால் அவரது இஸ்லாமை ஏற்க தயக்கம் காட்டினார்கள். பின்பு சிறிது நேரம் கழித்து அவரது இஸ்லாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். அப்துல் உஸ்ஸா இப்னு கத்தல் காபாவின் திரையை பிடித்து தொங்கிக் கொண்டான். நபி தோழர் ஒருவர் நபியிடம் வந்து என்ன செய்வது என்று கேட்டார். அவனை கொன்றுவிட வேண்டியதுதான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவுடன் அவர் அவனை கொன்றுவிட்டார். மக்கீஸ் இப்னு சவாபா, இவன் ஏற்கனவே முஸ்லீமாக இருந்தான். ஓர் அன்சாரி தோழரை கொன்றுவிட்டு மதம் மாறி முஸ்லிக்களுடன் சேர்ந்து கொண்டான். இவனை நுபைலா இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு என்பவர் கொன்றொழித்தார். ஹாரிஸ் இப்னு துஃபைல், இவன் மக்காவில் நபியவர்களை அதிகம் துன்புறுத்தி கொண்டிருந்தான். இவனை அலி ரழியல்லாஹு அன்ஹு கொன்றார்கள். ஹப்பார் இப்னு அஸ்வத், இவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத் செய்து மதினா சென்ற போது வழிமறித்து தனது ஈட்டியால் குத்தினார். இதனால் அவர்கள் அமர்ந்திருந்த கஜாவா ஒட்டக தொட்டியிலிருந்து கீழே விழுந்தார்கள். அவர்களது வயிற்றில் காயம் ஏற்பட்டு கரு களைந்து விட்டது. இவர் மக்கா வெற்றியின் போது அங்கிருந்து தப்பி ஓடினார். பின்பு சில காலம் கழித்து இஸ்லாமை ஏற்றார். மற்ற இப்னு கத்லுடைய 2 அடிமை பாடகிகளில் ஒருத்தி கொலை உண்டாள். மற்றவள் முஸ்லிம் ஒருவரால் அடைக்கலம் தரப்பட்டு பின்னர் இஸ்லாமை ஏற்றார். அவ்வாறே சாரா என்ற அடிமை பெண்ணும் அடைக்கலமாகி இஸ்லாமை தழுவினார். அறிஞர் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், ஹாரிஸ் இப்னு துலாத்தில் அல் குசாயி என்பவனையும் கொல்லும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். எனவே அவனை அலி ரலியல்லாஹு அன்ஹு கொன்றொழித்தார்கள் என அபு மஹ்ஷாக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார். பிரபல கவிஞர் காஹப் இப்னு ஜுஹைரையும் கொல்லும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். ஆனால் இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகம் வந்து இஸ்லாமை ஏற்று தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டார். இவரை பற்றி விரிவான செய்தி பின்னால் வரவிருக்கின்றது. இவ்வாறே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த வக்ஷியையும் கொன்றுவிட கட்டளையிடப்பட்டது. பின்னர் இஸ்லாமை தழுவியதால் மன்னிக்கப்பட்டது. அபு சுஃபியானின் மனைவி ஹிந்த் பின்ட் உத்பாவும் கொலை பட்டியலில் இருந்தார். அவரும் இஸ்லாமை ஏற்றதால் மன்னிக்கப்பட்டார். இப்னு கத்தலின் அடிமைப்பெண் அர்னப் என்பவளும் கொலை உண்டாள் என இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார். கொலை உண்டவர்களில் உம்மு சாத் என்பவரும் உண்டு என இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார். இந்த கணக்கின்படி 8 ஆண்களும் 6 பெண்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இங்கு கூறப்பட்ட அர்னப் உம்மு சாத் இருவரும் இப்னு கத்தலின் 2 பாடகிகளாக இருக்கலாம். அந்த இருவருடைய பெயர்கள் அல்லது புனை பெயர்களில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையால் தனித்தனியாக கூறப்பட்டிருக்கலாம். இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைஹின் கூற்று முடிவுற்றது. ஆதாரம் ஃபத்வுல் பாரி, சஃப்வான் இப்னு உமையா, ஃபலாலா இப்னு உமையா, இஸ்லாமை தழுவுதல். சஃப்வான் குறைசிகளின் பெருந்தலைவர்களில் ஒருவராக இருந்தும் அவரை கொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடவில்லை. இருப்பினும் அவர் பயந்து மக்காவிலிருந்து ஓட்டம் பிடித்தார். அவருடைய முன்னாள் நண்பர் உமேர் இப்னு வஹப் அல் ஜுமஹி நபியிடம் அவருக்காக பாதுகாப்பு அபயம் தேடினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை ஏற்று மக்காவுக்குள் வரும்போது தாம் அணிந்திருந்த தலைப்பாகையை கொடுத்து அனுப்பினார்கள். உமேர் ரலியல்லாஹு அன்ஹு அதனை பெற்றுக்கொண்டு சஃப்வானை தேடி புறப்பட்டார். ஜுத்தா என்ற கடற்கரையில் யமன் நோக்கிய பயணத்திற்கு சஃப்வான் ஆயத்தமான போது உமேர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை சந்தித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வந்தார். சஃப்வான் நபியிடம் தனக்கு 2 மாத கால அவகாசம் வேண்டுமென கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மாத கால அவகாசம் தருவதாக மொழிந்தார்கள். சில நாட்களுக்கு பின் சஃப்வான் இஸ்லாமை தழுவினார். இவருடைய மனைவியோ இவருக்கு முன்பே இஸ்லாமை ஏற்றிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் பழைய திருமண உறவை கொண்டே சேர்த்து வைத்தார்கள். ஃபலாலா இவர் மிக்க துணிச்சலானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக கிளம்பினார். நபி அவர்களின் அருகில் வந்தவுடன் இவர் எந்த எண்ணத்தில் வந்துள்ளார் என்பதை வெளிச்சமாக்கி காட்டினார்கள். இதை செவிமடுத்த ஃபலாலா இவர் உண்மையான திருத்தூதர்தான் என விளங்கி இஸ்லாமை ஏற்றார். நபி அவர்களின் சொற்பொழிவு. மக்கா வெற்றி கொண்ட 2ஆம் நாள் மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்பொழிவாற்றினார்கள். அல்லாஹ்வை அவனுக்குரிய சிறப்புகள் தன்மைகள் ஆகியவற்றால் புகழ்ந்து மேன்மைப்படுத்திய பின் உரை நிகழ்த்த தொடங்கினார்கள். மக்களே, நிச்சயமாக அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்த அன்றே மக்காவுக்கு அளப்பெரும் கண்ணியம் வழங்கியிருப்பதால் மறுமை நாள் வரை கண்ணியம் பொருந்தியதாகவே கருதப்பட வேண்டும். அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்டுள்ள யாரும் அங்கு கொலை புரிவதோ மரம் செடி கொடிகளை அகற்றுவதோ கூடாது. நபி இங்கு போர் புரிந்தார்கள் என்று முன்னுதாரணம் காட்டினால் நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அவனது தூதருக்குத்தான் இந்த சிறப்பு தகுதியை வழங்கியிருக்கின்றான். உங்களுக்கு அந்த உரிமையோ தகுதியோ அவன் வழங்கவில்லை. மேலும் எனக்கு பகல் பொழுதின் ஒரு குறிப்பிட்ட குறுகிய நேரத்திற்குத்தான் அனுமதிக்கப்பட்டது. அதன் பின் அதற்கு அல்லாஹ் வழங்கிய கண்ணியம் நேற்று அதற்குரிய கண்ணியத்தை போன்றே இன்று முதல் மீண்டும் திரும்பிவிட்டது. இங்குள்ளவர்கள் இங்கு வராதவர்களுக்கு தெரிவித்து விடட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உரையை பற்றி வரும் மற்றொரு அறிவிப்பில் பின்வரும் அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. அங்கு முட்களை ஒடிக்கவோ, அங்குள்ள வேட்டை பிராணிகளை அங்கிருந்து விரட்டவோ, அங்கு கீழே கிடக்கும் பொருட்களை எடுக்கவோ கூடாது. ஆயினும் அதை உரியவரிடம் சேர்த்து வைக்கவும் மக்களிடம் தெரிவிக்கவும் எடுக்க அனுமதி உண்டு. இங்குள்ள பொருட்களை களையக்கூடாது. அப்பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது கீர் என்ற செடியை களைந்து கொள்ள அனுமதி தாருங்கள், இது எங்கள் கொல்லர்களுக்கும் மற்ற வீட்டு உபயோகத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது என கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கீர் செடியை எடுத்து பயன்படுத்த அனுமதி அளித்தார்கள். குஜா கிளையினர் மக்கா வெற்றியின் போது லைஸ் கிளையைச் சேர்ந்த ஒருவரை கொன்றுவிட்டார்கள். இதற்கு முன் அறியாமை காலத்தில் லைஸ் கிளையினர் குஜா கிளையினரில் ஒருவரை கொன்றிருக்கின்றார்கள். அதற்கு பழிவாங்கும் முகமாக இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். இது தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரையில் குறிப்பிட்டு கூறினார்கள், குஜா சமூகத்தினரே, கொலை புரிதலை கைவிடுங்கள். கொலை புரிவது பயன்தக்கதாக இருந்தால் இதற்கு முன்னர் புரிந்த கொலைகளே உங்களுக்கு போதும். இதற்கு பிறகு அந்த மா பாதக செயலை செய்யாதீர்கள். நீங்கள் கொன்று விட்டவர்களுக்குரிய தியத்தை, கொலைக்கான நஷ்ட ஈட்டை இன்று நான் நிறைவேற்றுகிறேன். இதற்கு பின் யாராவது கொலை செய்யப்பட்டால் கொலையுண்டவரின் உறவினர் ரெண்டு வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்று, கொலையாளியை பழிக்கு பழி கொள்வது, அல்லது தியத் வசூல் செய்து கொள்வது, அதாவது நஷ்ட பரிகாரத்தை ஏற்றுக்கொள்வது. யமன் வாசியான அபு ஷாஹ் என்பவர், அல்லாஹுவின் தூதரே, இதனை எனக்கு எழுதி கொடுங்கள் என்றார். இதனை இவருக்கு எழுதி வழங்குங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், சுனன் அபு தாவூத், இப்னு ஹிஷாம். நபி அவர்களை பற்றி அன்சாரிகள் அஞ்சுதல். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் வெற்றி அளித்தான். இந்த புனித நகரம் அவர்களது சொந்த ஊர், அவர்கள் பிறந்த ஊர், அவர்களுக்கு பிடித்தமான ஊர் என்பது தெரிந்ததே. நபி அவர்கள் சஃபா மலையில் தங்களது கைகளை உயர்த்தி துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தனது இந்த ஊரை நபி அவர்களுக்கு கைவசப்படுத்தி தந்தான். எனவே இவர்கள் இங்கேயே தங்கிவிடுவார்களோ என அன்சாரிகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். தங்களது பிரார்த்தனையை முடித்த பின்பு நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளிடம் வினவினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஒன்றுமில்லை என அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் கேட்கவே இறுதியில் தங்களிடையே என்ன பேசினோம் என்பதை தெரிவித்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் பாதுகாப்பானாக, நான் வாழ்ந்தால் உங்களுடன் வாழ்வேன், மரணித்தால் உங்களுடனே மரணிப்பேன் என்று கூறினார்கள். பைஆ வாங்குதல். அல்லாஹ் இஸ்லாமை ஓங்கச் செய்து நபியும் முஸ்லிம்களும் மக்காவை வெற்றி கொள்ளும்படி செய்தான். இதை பார்த்த மக்காவாசிகள் இஸ்லாமே உண்மை மார்க்கம், வெற்றி பெற இஸ்லாமை தவிர வேறு வழி இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். எனவே இஸ்லாமை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் பைஆ செய்வதற்கு ஒன்று கூடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலை குன்றுக்கு மேல் அமர்ந்து கொண்டு இதற்காக தயாரானார்கள். கீழே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்து கொண்டார்கள். நபி அவர்கள் மக்களிடமிருந்து இஸ்லாமிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். தங்களால் இயன்ற அளவு செவிமடுப்போம், கட்டுப்படுவோம் என மக்கள் பைஆ செய்தார்கள். அல் மதாரிக் என்ற நூலில் வருவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களிடம் பைஆ பெற்ற பின்பு பெண்களிடம் வாங்கினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவின் மீதும் அதற்கு கீழே உமரும் அமர்ந்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயமாக கூற அதனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அபு சுஃபியானின் மனைவி ஹிந்த் பின்த் உத்பா நபி அவர்களிடம் வந்தார். உஹுது போரில் வீரமரணம் எய்திய ஹம்சாவுடைய உடலை சின்னா பின்னமாக்கிய தனது செயலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்களோ என்று அஞ்சியதால் தன்னை முழுதும் மறைத்து கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹுக்கு எதையும் இணையாக்க மாட்டீர்கள் என்று எனக்கு வாக்கு தர வேண்டும் என்று கூற உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெண்களுக்கு அதை எடுத்துரைத்தார்கள். அடுத்து, நீங்கள் திருடக்கூடாது என்றார்கள். அதற்கு அபு சுஃபியான் ஒரு கஞ்சன், நான் அவருடைய பொருளில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாமா என ஹிந்து வினவினார். நீ எதனை எடுத்துக்கொண்டாயோ அது உனக்கு ஆகுமானதே என்று அபு சுஃபியான் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களின் உரையாடலை கேட்டு புன்னகை புரிந்து, கண்டிப்பாக நீ ஹிந்துதானே என்றார்கள். அதற்கு அவர், ஆம், நான் ஹிந்துதான், சென்று போன என்னுடைய பிழைகளை பொறுத்து கொள்ளுங்கள், அல்லாஹுவும் தங்களை பொறுத்தருள்வான் என்று கூறினார். நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு சுதந்திரமானவள் விபச்சாரம் செய்வாளா என ஹிந்து ஆச்சரியப்பட்டார். உங்களின் பிள்ளைகளை நீங்கள் கொல்லக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதற்கு ஹிந்து, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்த்தோம், அவர்கள் பெரியவர்களானதும் நீங்கள் அவர்களை கொன்று குவித்தீர்களே, என்ன நடந்தது என்று உங்களுக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும் என்று கூறினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து சிரித்து மல்லாந்து விழுந்தார். அதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூத்தார்கள். ஹிந்து இவ்வாறு கூற காரணம், பத்ரு படைக்களத்தில் அவருடைய மகன் ஹன்லலா இப்னு அபு சுஃபியான் கொல்லப்பட்டிருந்தார். அடுத்து, நீங்கள் அவதூறு கூறலாகாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவே, அல்லாஹுவின் மீது ஆணையாக, அவதூறு கூறுதல் மிக கெட்ட பண்பாகும், நீங்கள் நல்லவற்றையும் நல்ல குணங்களையுமே எங்களுக்கு கூறுகிறீர்கள் என ஹிந்த் பதில் உரைத்தார். நீங்கள் நல்ல விஷயங்களில் எனக்கு மாறு செய்யக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவே, அல்லாஹுவின் மீது ஆணையாக, தங்களுக்கு மாறு புரியும் எண்ணத்தில் நாங்கள் இங்கு அமர்ந்திருக்கவில்லை என்று ஹிந்த் கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் வீடு திரும்பிய ஹிந்த் வீட்டினுள் வைத்திருந்த சிலைகளை பார்த்து, நாங்கள் இதுவரை உங்களால் ஏமாற்றப்பட்டிருந்தோம் என கூறியவாறு அவற்றை உடைத்தெறிந்தார். ஆதாரம் மதாரிகுத் தன்ஜீல். ஹிந்தை பற்றி சஹீஹுல் புகாரியிலும் ஒரு நிகழ்ச்சி பதியப்பட்டுள்ளது. ஹிந்த் நபி அவர்களிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, இந்த உலகில் யாருமே பெற்றிராத கேவலத்தை உங்களை சார்ந்தவர்கள் பெற வேண்டும் என நான் ஒரு காலத்தில் பிரியப்பட்டேன். இன்று இந்த உலகில் யாருமே கண்டிராத கண்ணியத்தை தாங்கள் அடைய வேண்டும் என மிக ஆசைப்படுகிறேன் என்று கூறினார். அல்லாஹுவின் மீது ஆணையாக இன்னும் என்ன சொல்ல போகிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர், அல்லாஹுவின் தூதரே, அபு சுஃப்யான் கஞ்சராக உள்ளார், அவருடைய செல்வத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உணவளித்தல் குற்றமாகுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனை நன்மையாகவே கருதுகிறேன் என்று கூறினார்கள். மக்காவில் நபி அவர்களின் செயல்பாடுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 19 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அக்காலகட்டத்தில் இஸ்லாமை எடுத்துரைத்தார்கள், அதன் சட்டதிட்டங்களை விவரித்தார்கள், மக்களுக்கு நேர்வழி மற்றும் இரையச்சத்தை போதித்தார்கள். ஹரமின் எல்லைகளில் அடையாள கம்பங்களை புதுப்பிக்கும் பணியை குஜாஆ வம்சத்தவரான அபு உசைதுக்கு வழங்கினார்கள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைப்படி அவற்றை செய்து முடித்தார். மேலும் இஸ்லாமிய அழைப்பு பணிக்காகவும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த சிலைகளை உடைத்தெறிவதற்காகவும் தோழர்களின் குழுக்களை அனுப்பினார்கள். அவை அனைத்தும் உடைத்து நொறுக்கப்பட்டன. நபி அவர்களின் அறிவிப்பாளர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்கள் வீடுகளில் உள்ள சிலைகளை உடைத்தெறிய வேண்டும் என அறிவித்துக் கொண்டிருந்தார். படைப்பிரிவுகளும் குழுக்களும். 1. நக்லா என்ற இடத்தில் உஸ்ஸா என்ற சிலை இருந்தது. இதுவே குறைசிகளுடைய சிலைகளில் மகத்துவம் மிக்கதாக இருந்தது. சைபான் கிளையினர் அந்த சிலையின் பூசாரிகளாக இருந்தார்கள். மக்காவில் வெற்றி பணிகள் முடிந்து முழு அமைதி நிலவிய பின்பு ஹிஜ்ரி 8 ரமலான் மாதம் முடிய 5 நாட்கள் மீதம் இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இப்னு வலீதை 30 வீரர்களுடன் அந்த சிலையை உடைத்தெறிய அனுப்பினார்கள். அதை உடைத்து வந்த காலிதிடம், ஏதாவது அங்கு கண்டீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க அவர், நான் எதையும் காணவில்லை என்றார். அப்படியானால் நீ அதனை சரியாக உடைக்கவில்லை, திரும்ப சென்று அதனை உடைத்து வா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அனுப்பி வைத்தார்கள். நபி அவர்களின் இந்த பேச்சை கேட்டு வெகுண்டெழுந்த காலித் ரழியல்லாஹு அன்ஹு வாளை உருவியவராக தனது தோழர்களுடன் உஸ்ஸாவை நோக்கி பறந்தார். அச்சிலை அருகே சென்றவுடன் தலைவிரி கோலமாக நிர்வாண நிலையில் கருத்த பெண் உருவம் ஒன்று காலிதை நோக்கி வந்தது. அங்குள்ள பூசாரி உஸ்ஸாவின் பெயரை கூறி சப்தமிட்டு அழைத்தான். காலித் ரழியல்லாஹு அன்ஹு தன்முன் தோன்றிய அந்த உருவத்தை 2 பிளந்தார். பின்பு நபி அவர்களிடம் திரும்பி வந்து நடந்த நிகழ்ச்சியை விவரித்தார். ஆம், அதுதான் உஸ்ஸா. இனி உங்கள் ஊர்களில் யாரும் அதனை வணங்குவதிலிருந்து அது நிராசையடைந்து விட்டது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார்கள். 2. மக்காவின் வடகிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் ருஹாத் என்னும் இடத்தில் ஹுதைல் கிளையினர் வணங்கும் சுவா என்ற சிலை இருந்தது. அதனை உடைக்கும்படி இதே ரமலான் மாதத்தில் அம்ரு இப்னு ஆஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். அம்ரு சிலை அருகே வந்தவுடன் அதன் பூசாரி, நீ எதற்கு வந்துள்ளாய் என வினவினான். இச்சிலையை உடைத்து வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டுள்ளார்கள் என அம்ரு பதில் தந்தார். பூசாரி, உன்னால் அது முடியாது என்று வீராப்பு பேசினான். அம்ரு ரழியல்லாஹு அன்ஹு, ஏன் முடியாது என்றார். உன்னால் அதனை நெருங்கவே முடியாது என்றான். இன்னுமாடா வழிகட்டில் விழுந்து கிடக்கிறாய், உனக்கென்ன கேடு, அது கேட்குமா, அதனால் பார்க்கத்தான் முடியுமா என்று கூறியவாறு சிலை அருகே வந்து அதனை அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு உடைத்து தள்ளினார். அந்த கோயிலையும் அங்குள்ள உண்டியலையும் உடைத்து பார்க்கும்படி தோழர்களுக்கு கட்டளையிட்டார். ஆயினும் எதுவுமே கிட்டவில்லை. இப்பொழுது உன் கருத்து என்ன என பூசாரியிடம் அம்ரு ரழியல்லாஹு அன்ஹு வினவ, நான் அல்லாஹுவிடம் சரணடைந்தேன், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் என பூசாரி கூறினார். 3. குதைத் என்ற ஊர் அருகே முசல்லல் என்ற இடத்தில் மனாத் என்னும் சிலை இருந்தது. அதனை அவுஸ் கஸ்ரஜ், கஸ்ஸான் மற்றும் சில குலத்தவர் வணங்கி கொண்டிருந்தார்கள். அதனை இடித்து வர சாத் இப்னு ஜெயித் அஷ்ஹலி ரழியல்லாஹு அன்ஹு என்பவரின் தலைமையில் 20 பேர் கொண்ட படையை இதே மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். சாத் ரழியல்லாஹு அன்ஹு அங்கு சென்றபோது அங்குள்ள பூசாரி, நீ எந்த நோக்கத்தில் வந்திருக்கின்றாய் என்று வினவ, மனாத்தை உடைக்க வந்துள்ளேன் என்று பதில் சொன்னார். நீ விரும்பியதை செய்துகொள் என பூசாரி மறுமொழி கூறினார். சாத் அச்சிலை அருகே வந்தபோது கருநிற பெண்ணுறுத்தி தலைவிரி கோலமாக மார்பில் அடித்துக் கொண்டு வெளியேறி வந்தாள். அதை கண்ட பூசாரி, மனாத்தே, நீ உன்னை காப்பாற்றிக்கொள், இதோ உனது எதிரிகள் உன்னை ஒழித்து கட்ட வந்து விட்டார்கள் என கூக்குரலிட சாத் ரழியல்லாஹு அன்ஹு அச்சிலையை வெட்டி சாய்த்தார். அங்கும் உண்டியல்களில் எதுவும் காணப்படவில்லை. 4. உஸ்ஸா சிலையை உடைத்துவிட்டு திரும்பிய காலித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துதைமா சமூகத்தாரை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கும் மற்றொரு பணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினார்கள். அதே ஆண்டு ஷவ்வால் மாதம் 350 தோழர்களுடன் புறப்பட்ட அந்த படையில் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் சுலைம் கூட்டத்தினரும் கலந்திருந்தார்கள். துதைமா கூட்டத்தாரை அணுகி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கூறியதும் அந்த மக்கள் இஸ்லாமை ஏற்று முஸ்லிமாக மாறினோம் என்று கூற தெரியாமல் மதம் மாறினோம் என்று கூறினார்கள். இதனை தவறாக புரிந்து கொண்ட காலித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களில் சிலரை கொன்றுவிட்டு மற்றும் சிலரை சிறைபிடித்து ஒவ்வொரு கைதிகளையும் படை வீரர்களிடம் ஒப்படைத்தார்கள். அங்கு தங்கியிருக்கும் போது ஒரு நாள் ஒவ்வொரு படை வீரரும் தங்களுடைய கைதிகளை கொன்றுவிடுக என காலித் ரதியல்லாஹ் அன்ஹு கட்டளை பிறப்பித்தார்கள். அப்படையில் பங்கு கொண்ட மூத்த நபித்தோழர்களான இப்னு உமர் ரதியல்லாஹ் அன்ஹு போன்றோர் அங்கனும் கொலை புரிவதற்கு மறுத்துவிட்டார்கள். இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. அல்லாஹுவே, காலித் செய்துவிட்ட இக்காரியத்திலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என இருமுறை வருத்தமாக கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். படையில் கலந்திருந்த சுலைம் கூட்டத்தார் மட்டும் தளபதி காலிதின் ஆணைக்கிணங்க கைதிகளை கொன்றுவிட்டார்கள். கொல்லப்பட்டவர்களின் சொந்தங்களுக்கு தியத் வழங்குவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை அனுப்பி வைத்தார்கள். இந்த பிரச்சனையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கும் காலிதுக்கும் பேச்சு முற்றி போய் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலிதே கொஞ்சம் பொறுங்கள், எனது தோழர்களை விட்டு விடுங்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக உஹுது மலை தங்கமாக மாறி அதனை முழுவதும் அல்லாஹுடைய பாதையில் நீ செலவு செய்தாலும் அவர்கள் ஒரு காலை அல்லது ஒரு மாலை அல்லாஹுவின் பாதையில் சென்ற நன்மையை உம்மால் அடைய முடியாது என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இதுவே மக்கா வெற்றியின் சுருக்கமான வரலாறு. இந்த போர் முஸ்லிம்களுக்கு நிரந்தர வெற்றியை நிர்ணயித்தது மட்டுமல்லாமல் இந்த மாபெரும் போராட்டம் இறை நிராகரிப்புடைய கோட்டையை சுவடு வெறியாமல் நிர்மூலமாக்கியது. அரபு தீபகற்பத்தில் இறை நிராகரிப்பின் வாடையே வீசாமல் அழித்தொழித்து விட்டது. முழு அரபு உலகமே முஸ்லிம்களுக்கும் முஸ்லிக்குகளுக்கும் இடையே நடைபெற்று வந்த போர்களின் முடிவை ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருந்தது. ஏனென்றால் ஹரமை நிச்சயமாக சத்தியவாதிகள் உண்மையாளர்கள் மட்டுமே கைப்பற்ற முடியும் என்பதை நன்றாக அறிந்திருந்தார்கள். காபாவை அழிப்பதற்கு யானை படையுடன் வந்த அப்ரஹாவும் அவனது படையினரும் அடையாளம் தெரியாது சின்னா பின்னமாக்கி தின்னப்பட்ட வைக்கோல் போன்று ஆன அவர்களின் வீழ்ச்சி வரலாறு சத்தியத்தில் உள்ளவர் மட்டுமே காபாவை வெற்றி கொள்ள முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையை கடந்த 50 ஆண்டு காலமாக அவர்களின் உள்ளத்தில் வேரூன்ற செய்திருந்தது. இது மட்டுமல்ல, இதற்கு முன் ஏற்பட்ட ஹுதைபியா சமாதான ஒப்பந்தம் மகத்தான மக்கா வெற்றியின் தொடக்கமாக அமைந்தது. இந்த ஒப்பந்தத்திற்கு பின் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து பழைய உறவுகளை புதுப்பித்து மெருகேற்றி கொண்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை மற்றவருக்கும் எடுத்து விளக்கி கூறினார்கள். அதனை பற்றி தங்களிடையும் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். இந்த நாள் வரை மக்காவில் திரைமறைவில் இஸ்லாமிய நெறியை கடைபிடித்து வாழ்ந்த முஸ்லிம்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்தி கொண்டதுடன் மற்றவர்களையும் மார்க்கத்தின் பக்கம் அழைக்க பெரும்பாலானவர்கள் இஸ்லாமிய பூங்காவிற்குள் இன்முகத்துடன் நுழைந்தார்கள். இதுவரை நடந்த போர்களில் முஸ்லிம் படையினர் எண்ணிக்கை 3000-4000 தாண்டாத நிலை. ஆனால் ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பின் நடந்த மக்கா போரிலோ 10,000 வீரர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த போர் மக்களின் அறிவு கண்களை திறந்தது. இஸ்லாமை ஏற்பதற்கு குறுக்கிட்ட தடைக்கல்லை தகர்த்தெறிந்தது. அரபிய தீபகற்பத்தில் முழு அளவில் அரபுலகத்தை அரசியல் மற்றும் மார்க்க ரீதியாக தங்களது கட்டுப்பாட்டில் முஸ்லிம்கள் கொண்டு வந்தார்கள். ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பின் ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மகத்தான வெற்றியால் முழுமை பெற்றது. இதன் பின் ஏற்பட்ட கால நிலைமைகள் அனைத்தும் முஸ்லிம்களுக்கே சாதகமாக அமைந்தன. அங்கு அனைத்தையும் முஸ்லிம்கள் தங்களது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். முஸ்லிம்களின் நற்பண்புகளால் கவரப்பட்ட ஏனைய அரபு வம்சத்தினர் இஸ்லாமில் இணைய ஆர்வம் காட்டினார்கள். அதிலிருந்து தடுத்து வந்த தீய சக்திகளும் அழிந்து விட்டதால் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு இலகுவானது. அவர்களும் நபித்தோழர்களுடன் சேர்ந்து இஸ்லாமை பரப்புவதற்காக புறப்பட்டார்கள். இந்த அழைப்பு பணிக்காக வரும் ஈராண்டுகளில் அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டது.